إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் சில நிமிடங்கள் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நமக்குள் ஒரு கலந்துரையாடல், ஒரு தர்பியா செய்து கொள்வோம். தலைப்பு சொல்லிலும் செயலிலும் நேர்மை. சொல்லிலும் செயலிலும் நேர்மை. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாளர்களை விரும்புகிறார், உண்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், நேர்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறார். இன் அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இன்று பெரும்பாலும் நாம் எல்லோரும் பல நேரங்களில், பல இடங்களில், பல சூழ்நிலைகளில் இந்த நேர்மையின்மையால் அவதிப்படுகிறோம், பிரச்சனைகளுக்கு ஆளாகுகின்றோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஒரு நீதம், நேர்மையுடைய மார்க்கம். இதில் அநியாயத்திற்கோ, நேர்மை தவறுவதற்கோ கடுகளவு கூட அனுமதி கிடையாது. முஃமின்கள் என்று எங்கு அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றானோ அங்கே அவர்களுடைய நேர்மையின் தன்மையை அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டுகின்றான். நேர்மை இல்லாமல் மூமின்களை அல்லாஹு தஆலா வர்ணிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் மூமின்கள் எத்தகையவர்கள். சூரத்துல் மஆரிஜுடைய அந்த இரண்டாவது பகுதி வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவர்களை வர்ணிக்கின்றான், அவர்கள் தங்களுடைய வாக்குகளை, அமானிதங்களை பேணி நடந்து கொள்வார்கள். وَأَوْفُوا بِالْعَهْدِ إِنَّ الْعَهْدَ كَانَ مَسْئُولًا. வாக்கை நிறைவேற்றுங்கள், அந்த வாக்கை குறித்து உங்களிடம் விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை ஸஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். நான்கு குணங்கள் ஒரு மனிதனிடம் ஒன்று சேர்ந்து விட்டால் அவன் உண்மையான முனாஃபிக்காக ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. முனாஃபிக், நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் பேசினால் பொய் பேசுவான். இது பேசுவதில் நேர்மை தவறுவது. எது? பேசும்போது பொய் பேசுவது. அன்பானவர்களே, இன்று பொய் என்பது அது என்னமோ சாப்பிடும்போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சில பேருக்கு சாப்பிடும்போது ஊறுகாய் தொட்டுக்காட்டி சாப்பிட முடியுமா? நீங்கள் என்னத்தை தான் பிரியாணியை செஞ்சு வச்சாலும், சிக்கன் 65 செஞ்சு வச்சாலும், மட்டனை பெரட்டி வச்சாலும் கொஞ்சம் ஊறுகாயை தொட்டுக்கிட்டா தான் இன்ஜின் மூவ் ஆகுதுங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? இன்று அசிங்கத்தில் அசிங்கம் இந்த பொய். ஆனால் மக்களுக்கு அது இல்லாமல் பேச்சா என்று ஆகிவிட்டது. பொய்யை பாவமாக கருதுகின்ற ஒரு சூழ்நிலையே போய்விட்டது. பொய் பேசுவதற்கு வெட்கப்படுவது கிடையாது இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு மனிதன் போய் உண்மைதான் பேசுவேன், உண்மையை தவிர பேச மாட்டேன் என்று அவன் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கிறான், உண்மையை மட்டுமே பேசுகிறான். அல்லாஹ்விடத்தில் அவன் சித்தீக் என்று எழுதப்படுகிறான். இன்னொரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், பொய் பேசுகிறான், பொய் பேசுகிறான், அல்லாஹ்விடத்தில் பொய்யனாக எழுதப்பட்டு விடுகிறான். ஒரு மனிதன் வாழ்விலே பொய் பேசிக் கொண்டே இருக்கிறான், அவனுடைய அந்த பொய் அவனை அல்லாஹ்விடத்திலே தரம் தாழ்த்தி கொண்டே போகிறது. அது நீங்க விளையாட்டுக்கு பேசினாலும் சரி, வினயமா பேசினாலும் சரி, யாரிடத்துல பேசினாலும் சரி, வேலையில பேசினாலும், வீட்டில் பேசினாலும், வியாபாரத்தில் பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் சரி, அல்லாஹ் அதை பார்ப்பதில்லை. நீ பேசுவது பொய், நீ பேசுவது பொய், பொய்யனாக எழுதப்படுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மை அது நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. பாவம் பொய்யுக்கு வழிகாட்டுகிறது, பாவம் நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. அன்பானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சீரியஸான மேட்டர் என்று. உண்மை உங்களை கரம் பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறது, பொய் அந்த பொய்யர்களை நரகத்தில் தள்ளிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்ப சொல்லில் நேர்மை என்பது என்ன? உண்மையை பேசுவது, பொய் பேசக்கூடாது. யதார்த்தத்திற்கு உண்மைக்கு மாற்றமாக சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பாவம், பாவத்தில் பயங்கரமான பாவம், பொய் சாட்சி ரொம்ப பெரிய பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் பெரும்பாவங்களை. அப்படி பெரும்பாவங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது சாய்ந்திருந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். பொய் சாட்சி, பொய் சாட்சி, பொய் சாட்சி என்று திரும்ப திரும்ப பாவங்களின் தொடரிலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஆசைப்பட்டோம் நபி அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டுமே, அமைதியாக வேண்டுமே என்று. இன்று எவ்வளவு பொய்கள் வாழ்க்கையிலே சகஜமாகிவிட்டன அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் முனாஃபிக்குடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, முனாஃபிக் அவன் பேசினால் பொய் பேசும். ஒரு மனிதனுடைய நேர்மை தன்மை அவனுடைய பேச்சிலே எப்படி உண்மை பேசுகிறான், எந்த அளவு உண்மை பேசுகிறான், அதை வைத்துத்தான் அவன் நேர்மையாளனா அல்லது அநியாயக்காரனா என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். இத ஹத்தஸ கதிப சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுப்புகள் அமானிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக் எப்படிப்பட்டவன் என்றால் அவனிடத்திலே அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்து விடுவான், நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடுவான். கையில் உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சு, அவசரமா வெளியூர் போக வேண்டியது இருக்கு, வீட்டில் வச்சுட்டு போக முடியல, அப்ப நண்பரிடத்துல கொடுத்துட்டு இதை வைத்துக் கொள்ளுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லிட்டு போறீங்க, வர்றீங்க கேக்குறீங்க. சில பேர் அப்படியா கொடுத்தீங்களா, எப்ப கொடுத்தீங்க, ஞாபகம் இல்லையே. சில பேர் அப்படியா கொடுத்தீங்க, ஆமா நீங்க கொடுத்துட்டு போனீங்க, ஒன்னும் சொல்லல, எனக்கு திடீர்னு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு, செலவு பண்ணிட்டேன், வந்தவனு பார்த்து கொடுத்துறேன், நாளைக்கு கொடுத்துறேன். நாளைக்கு என்பது அவர்களிடத்திலே தேதி குறிக்கப்படாத நாளைக்காக மாறிவிடுகிறது. எப்படி ரெண்டு நாளைக்கு ஒன்று இருக்கு, நாளைக்கு என்பதற்கு ரெண்டு நாளைக்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு நாளைக்கு என்பது இன்னைக்கு என்ன தேதி, இங்கிலீஷ் தேதி என்ன, 30 நாளைக்கு ஒன்ன, ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு, அது என்ன என்றால் 1 நாளைக்கு, 1 நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இருக்கு. நாளைக்கு நீங்க வருவீங்க, நாளைக்கு தானே சொன்ன, நாளைக்கு இன்னும் வரல, எப்படி அது தேதியை குறிக்க, நாளைக்கு அப்ப கியாமத்து வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த நாளை என்பது, அந்த நாளை மறுநாள் என்பது கியாமத்து வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூமின் அவன் வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். முனாஃபிக் வாக்குகளுக்கு மோசடி செய்வான், ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்வான். ரெண்டு பேரும் கூட்டா வியாபாரம் செய்யறாங்க, கண்டிஷன் போடுறாங்க, எல்லா கண்டிஷனுக்கு ஓகே 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 என்று அக்ரிமெண்ட் போடும்போது சொல்றாங்க, காசுகள் பரிவர்த்தனைகள் நடக்கும்போது எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. இப்ப யார் கையில கடிவாரம் வருதோ, எப்ப லாபத்தை பாக்குறாரோ, பணத்தை பாக்குறாரோ, காசை பாக்குறாரோ, மாறிக்கிட்டே இருக்கார். இப்ப பார்ட்னர் பங்காளி எதிரியாக காட்சி தருகிறார். எப்படி? லாபங்கள் கைக்கு வரும்போது, செல்வங்கள் கைக்கு வரும்போது யாரை பார்த்து, நீங்க உதவி செஞ்சாதான் இந்த வியாபாரத்தையும் ஆரம்பிக்க முடியும், உங்க உதவியினால்தான் இந்த வியாபாரத்தையும் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், உங்க இன்வெஸ்ட் இல்லைன்னா இந்த வியாபாரத்தையும் நான் ஆரம்பிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னாரோ, அந்த பார்ட்னர் இப்ப எப்படி தெரிகிறார் இவருடைய கண்ணுக்கு? எப்படிங்க? எதிரியாக, அதுவும் பரம விரோதியாக, ஜென்ம எதிரியாக தெரிகிறான். வல் அயாது பில்லா. அடுத்து சொன்னார்கள், ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவன் வரம்பு மீறி விடுவான். பிரச்சனை வரும், வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்குமா? வரும். அதை அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளோடு நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அறிவுரைக்கு ஏற்ப அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். முனாஃபிக் எப்படிப்பட்டவன்? தனக்கு தன்னுடைய ஹக்கு வரணும், அல்லது தான் விரும்பியது வரணும், அது தன்னுடைய ஹக்காக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதற்காக என்ன வேண்டுமானாலும் பொய் சத்தியம் செய்வான், சாட்சிகளை மாற்றுவான், எழுத்துகளை ஜோடிப்பான், வார்த்தைகளை கூட்டுவான், குறைப்பான், இதெல்லாம் முனாஃபிக் செய்வான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நான்கு தன்மைகளை உடையவன் அவன் முனாஃபிக். அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை மூமின் என்று அவன் எண்ணிக்கொண்டாலும் சரி, இந்த நான்கு தன்மைகள் இருந்தால் அவன் முனாஃபிக்காக ஆகிவிடுவான். யாரிடத்திலே நான்கில் ஒரு குணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அவனிடத்திலே நயவஞ்சகத்தின் ஒரு குணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. யாரிடத்திலே நான்கும் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அவனிடத்திலே நயவஞ்சகத்தின் மொத்த குணமும் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அவன் முற்றிலும் முனாஃபிக்காக ஆகிவிடுவான். அன்பானவர்களே, இந்த நேர்மை, இந்த நேர்மைதான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு அம்சம். இதுதான் இந்த நீதம், நேர்மை, கட்டுப்பாடு, வாக்கை நிறைவேற்றுவது, உண்மை, அமானிதத்தை பேணுவது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. முஸ்லிமுடைய பிள்ளைகளிலிருந்து வயோதிகர்கள் வரை, ஏழைகளிலிருந்து செல்வந்தர்கள் வரை, மன்னர்களிலிருந்து சாதாரண மனிதர்கள் வரை, இந்த நேர்மைக்காக, நீதத்துக்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்மில் ஒருவர் ஒரு அந்நியவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால், நம்மில் ஒருவர் ஒரு அந்நியவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அந்த பாதுகாப்புக்கு நாமெல்லாம் கட்டுப்பட்டவர்கள். இப்ப எப்படி உதாரணமா? இதுக்கு பேரு திம்மத்துன் என்று சொல்வார்கள். ஒரு முஸ்லீம் நாடு இருக்குது. அப்ப அந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொந்தக்காரரோ அல்லது தனக்கு தெரிஞ்சவரோ, அந்நிய நாட்டில் உள்ளவர், அவர் தொடர்பு கொண்டார், இந்த மாதிரி நான் வரணும், பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அப்ப சரி நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாதுகாப்பில் அவர் அழைச்சிட்டு வர்றார். அப்ப முஸ்லீம் அதிகாரி கேட்கிறார், இவர் அந்நிய நாட்டுக்காரராச்சு, இவர் எப்படி கூட்டிட்டு வரீங்க? நான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வரேன். முடிஞ்சு அவ்வளவுதான். எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை அவர் அந்நிய நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் அவருக்கு தொந்தரவு தருவதற்கு, அவரை ஏசுவதற்கோ, அடிப்பதற்கோ, வேதனை செய்வதற்கோ எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. அப்ப முஸ்லிம்கள் தங்களுடைய வாக்குகளை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள். அவர்களில் ஒருவர் கொடுக்கக்கூடிய வாக்கு எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வாக்குக்கு சமமானது. அன்பானவர்களே, இதுதான் உம்மத்துடைய பெயர். உம்மத் என்பதற்கு இதுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய இந்த உம்மத்தை இந்த நேர்மையின் மீதுதான் கட்டி அமைத்தார்கள். இஸ்லாம் என்பதனுடைய மறு பெயரே நீதம் என்பதாக மாறியது, நேர்மை என்பதாக மாறியது. பாருங்கள், பொதுவா உலகத்தில் எங்கேயுமே ஆதிக்கங்கள் நீண்ட காலங்கள் நீடிக்காது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போய் அந்த நாட்டை வெற்றி கொண்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒரு மன்னர் வைப்பதாக இருந்தால் அது கொஞ்ச காலத்துக்கு தான் நீடிக்கும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அப்படி இல்லவே இல்லை. முஸ்லிம்கள் எந்த நாடுகளுக்கு படையெடுத்து சென்றார்களோ அந்த நாடுகளெல்லாம் முஸ்லிம்களுடைய நாடுகளாகவே மாறியன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவர்களுடைய பூமி என்பது அந்த ஜசீரத்துல் அரபு, இந்த பக்கம் பஹ்ரைன், அந்த பக்கம் பஹ்ர அஹ்மர், இந்த பக்கம் பஹ்ர யமன், இந்த பக்கம் பஹ்ர ஃபாரிஸ், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் போர் தொடுத்து சென்றார்கள், போர் வீரர்களாக சென்றார்கள், அங்குள்ள அநீதமான அநியாயமான ஆட்சிகளை அகற்றினார்கள். ரோமர்களுடைய ஆட்சி என்பது என்ன, பாரசீகர்களின் ஆட்சி என்பது என்ன, அநியாயத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அந்த மக்களுக்கு சுதந்திரத்தின் காற்றுகளை சுவாசிக்க வைத்தார்கள். அதனாலதான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டிருந்த ரோமுடைய பேராட்சி, பாரசீகத்தின் ஈரான் இராக்குடைய ஆட்சி உடஞ்சி சுக்குநூறாக போன போது அந்த மக்கள் எல்லாம் முஸ்லிம் மன்னர்களுடைய, முஸ்லிம் அதிகாரிகளுடைய, முஸ்லிம் மக்களுடைய நேர்மையை, நீதத்தை, ஒழுக்கத்தை, பேணுதலை பார்த்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாமுக்கு வந்தார்கள். இஸ்லாமுக்கு வராதவர்கள் கூட இனி எங்களுக்கு ரோமர்களின் ஆட்சி வேண்டாம், இனி எங்களுக்கு பாரசீகர்களின் ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு முஸ்லிம்களின் ஆட்சிதான் வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய நிலை இருந்தது. வரலாற்றில் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். சொல்றது புரியுதுங்களா? இன்று அன்பானவர்களே, இந்த நீதம் நேர்மை என்பது காண கிடைக்காத ஒரு அரிய பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஒரு பண்பு இன்று முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய அளவிலே இதை இழந்ததற்காக வருத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இன்று பல இடங்களிலே பல மக்களை பார்க்கும்போது அவர்களில் சிலர் வேதனையோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, தொப்பி வச்சிருந்தாரு, நல்லா தாடி வச்சிருந்தாரு, பேசும் போதெல்லாம் அல்லாஹ் மார்க்கம் மர்மன்னு பேசினாரு, ஆயிரம் அல்ல லட்சத்தோ லட்சம் அல்ல கோடிய கூட இவருக்கு கொடுக்கலான்னு நினைச்ச அவ்வளவு அமானிதம், தஹஜ்ஜத்து தொழுகையை விட மாட்டாரு. எனக்கு ஒருத்தர் சொன்னார், ரெண்டு பேரும் பார்ட்னரா பிசினஸ் பண்ணாங்க, இவர் ஒரு நாட்டில் அவர் ஒரு நாட்டில், ரெண்டு நாட்டுக்கும் இடையில டைமிங் வித்தியாசம் 2.5 மணி நேரம், இவர் நாட்டில இருந்து தஹஜ்ஜத்துக்கு போன் பண்ணி அவர் பார்ட்னருக்கு எழுப்புவாராம், என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சிட்டீங்களா, எந்திரிக்கலையா, எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுங்க, என்ன தஹஜ்ஜத் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏப்பா, இந்த உலகத்துல இவரை விட ஹசன் பசர் யாருமே இல்லப்பா, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய அவுளியாவா, வேற அவருடைய நாட்டுக்கு போயிட்டா கூட நம்மளை மறக்காம தஹஜ்ஜத்துக்கு போன் பண்ணி எழுப்பி விடுறாரு, எப்பா என்ன அவுளியாவா இருப்பார் இவர் அப்படின்னு இவர் நினைக்க, கடைசியில $10,000 கொடுக்க, அப்புறம் 10,000, 20,000 மாற, 20,000 40 மாற, 40, 60 மாற, கடைசியில 100,000 மாற, 100,000 1,000,000 ஆயிடுச்சு நம்பி கொடுக்கப்பட்டது. அதுக்கு அப்புறமா ஆளே அட்ரஸே காணாம் தாஜத்துக்கு ஒலித்த செல்போன் இப்போது எங்கே ஒலிக்கிறது? ஊருக்கு தேடி போனா அப்படி ஆளே அங்க இல்லையங்கிறாங்களாம். எப்படிப்பட்ட மோசடி பாருங்கள், எவ்வளவு அநியாயம் பாருங்கள். சில பேர் சில வேஷங்களை போடுறாங்க மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல தோற்றங்களில் பலர் அந்த நல்ல தோற்றத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற காரணத்தால் அந்த நல்ல தோற்றத்துக்கே கெட்ட பெயர் வந்துவிட்டதை பார்க்கிறோம் இல்லையா? அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அல்லது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய வீழ்ச்சி எப்போது அவர்கள் சொல்லில் செயலில் நேர்மையை தவறுகிறார்களோ அந்த சமுதாயமே அழிந்து நாசமாகிவிடும். அநியாயக்கார சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்யவே மாட்டான். அவர்களுக்கு துன்யாவிலேயே வேதனையை தீவிரப்படுத்தி விடுவான் அல்லாஹு தஆலா. இன்று முஸ்லிம் சமுதாயம் இந்த சமுதாயத்தின் குணங்களை, இந்த சமுதாயத்தின் பண்புகளை, இந்த சமுதாயத்தின் கொடுக்கல் வாங்கல் வர்த்தகங்களை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது இன்று நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், அது பாலஸ்தீனத்தில் இருக்கட்டும், ஈராக்கிலே இருக்கட்டும், ஈரான் ஆப்கானிஸ்தானத்திலே இருக்கட்டும், அல்லது சிரியாவிலே இருக்கட்டும், அல்லது இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, பங்களாதேஷிலே, பர்மாவிலே, உலகத்தின் எந்த பூமியிலாவது எந்த இடத்திலாவது இருக்கட்டும், இந்த சோதனைகளுக்கு பின்னணியில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குமோ என்று பயப்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபம் எதன் மீது? ஒரு சமுதாயம் நேர்மையை தவறும் போது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கவர்னர்களை அனுப்பும் போதெல்லாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை, தங்களது கவர்னர்களுக்கு சொல்வார்கள், அநியாயத்தை வைத்து கொள்ளுங்கள், அக்கிரமத்தை அழிச்சாட்டியத்தை வைத்து கொள்ளுங்கள், நேர்மை தவறுவதை பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையுமே கிடையாது. அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அவனது பிரார்த்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு காஃபிர்கிட்ட ஒரு சாமான் வாங்குறீங்க, ஒரு மாசத்துல கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வருஷமா அலையிறான், பார்க்கலாம் பார்க்கலான்னு நீங்க அவனை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. அவன் உங்கள்கிட்ட இருந்து திரும்பும் போது ஒன்னும் சொல்ல வேணாம், இவன் நல்லா இருப்பானா, இவன் நாசமா போக மாட்டானா அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டு போனா போதும், பரம்பரை பரம்பரையா முன்னேற முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்கள், இன்று நம்முடைய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், நேர்மை தவறுவது என்பது நேர்மை தவறுவது, அதுதான் நல்லா பார்க்கிறான். சரி, ஒரு 10 ரூபாய் மோசடி பண்ணலாமா, ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா, எப்படி 5 ரூபா மோசடி பண்ணா தப்பு இல்லையா சொல்லுங்க? தப்பா தப்பு இல்லையா? ஒரு 5 ரூபா, கோடி கணக்கில் வியாபாரம் பார்த்தீங்க, கோடி, சும்மா ஒரு 5 ரூபா மோசடி பண்ணி வெறும் 5 ரூபாய், தப்பா தப்பு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஹக்கை நீ அபகரித்துக் கொண்டால் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நரகத்தை முடிவு செய்து விடுவான். அப்ப உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், சும்மா அற்பமான ஒரு பொருளா இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டாலுமா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் துலக்கக்கூடிய ஒரு குச்சி இருக்கிறது அல்லவா, அந்த குச்சி எடுத்தாலும் இதுதான் முடிவு என்று. பல் துலக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்தாலும் அதுதான் முடிவு என்று சொன்னார்கள். சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஆகவே அன்பானவர்களே, நாம் இந்த நேர்மை என்ற நல்ல பழக்கத்தை, அல்லாஹ்வுக்கு பிரியமான இந்த பழக்கத்தை, ஈமானுடைய இந்த குணத்தை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், பேண வேண்டும். இதற்காக நாம் பல இழப்புகளை சந்திக்க நேரிட்டாலும் அந்த இழப்புகளை கண்டு நாம் பயந்துவிடக்கூடாது. வாக்குகளை நிறைவேற்றுவதில், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில், நம்முடைய அமானிதங்களை பேணுவதிலே நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுதான் எனது ஈமான், எனது இஸ்லாம்,
அதுதான் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதற்குரிய அடையாளம். நபியாக இருந்தாலும் சரி மோசடி செய்யக்கூடாது. யார் மோசடி செய்வார்களோ தனது மோசடியை மறுமையிலே கொண்டு வருவார்கள். மறுமையிலே மோசடிக்காரர்களுக்கு என்று தனியாக கொடிகள் கொடுக்கப்படும். அந்த கொடியை தூக்கி எங்கேயும் போட முடியாது, அவன் உடலோட ஒட்டி இருக்கும். இவன் இன்ன மோசடி செஞ்சா, இன்ன மோசடி செய்தான் என்று அல்லாஹ் பாதுகாக்க. ஹதீஸ் கிதாபுகள்ல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நீங்க பார்க்கலாம், தேடி படிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு வகையில எப்படி எச்சரிக்கை உடையதாக இருக்கிறது. இந்த அன்பானவர்களே, ஒரு காலம் இருந்தது, மாற்றார்கள் முஸ்லிம்களிடத்திலே வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டார்கள், நம்மை நம்பினார்கள். அந்த காலத்தில் பேங்குகள் இல்லை, நாம் தான் மாற்றார்களுக்கு பேங்குகளாக இருந்தோம். அவர்களுடைய அமானிதங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய, அவர்களுடைய விலை உயர்ந்த பொருள்களுக்கு பாதுகாப்பு பெட்டகங்களாக நாம் இருந்தோம். இன்று அந்த நிலை மாறி நம்மை பார்த்து, பாயா இவருக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்தா திரும்ப கொடுக்க மாட்டாங்க, இவரா இவருக்கு கொடுத்தா கிடைக்குமா என்று பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், சில இடங்களில் சில நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அவர்களுக்குள்ள நல்ல மதிப்பை அல்லாஹ்வுத்தாலா வைத்திருக்கத்தான் செய்கின்றான். ஆனால் சூழ்நிலை எப்படி பெரும்பான்மையாக மாறி வருகிறது என்பதை நாம் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குணத்திற்காக நாம் உழைப்பு செய்வோம், கவனம் செலுத்துவோம். இதற்கு மாற்றமான ஒரு காரியம் நமது வாழ்க்கையிலே நடக்கும் போது அதற்காக வருத்தப்படுவோம், வருந்துவோம், அதை திருத்திக் கொள்வோம், சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்போம், அந்த ஹக்குகளை உடனடியாக கொடுப்பதற்குண்டான முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய தீனிலே, துன்யாவிலே, ஆகிரத்திலே அல்லாஹ் நமக்கு பறக்க செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல நசீபை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.